சந்திக்க வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் இடம்பெற்றுகின்ற இந்த அதாவது தேர்தல் கால நிகழ்வுகளில் இன்றைய தினம் அதாவது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஓர் திருப்பு முறையாக அமைந்திருக்கின்றது. அதாவது அரசியல் வல்லுநர்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையிலிருந்து இந்தியாவில் இருந்து அதாவது இலங்கையின் அரசியலில் கணக்கென ஒரு இடம் பிடித்த ஒரு அரசியல் பிரமுகர் விரைந்த வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்களை சந்தித்தேன். வணக்கம்.
வணக்கம்.
இன்றைய அரசியல் நிலை, தேர்தல் நிலை மற்றும் எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த அரசியல் நிலைப்பாடுகள் மூலமாக தமிழ் மக்களுக்கு தீர்வுகளை தர முடியும் என்பது பற்றி நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். என்று சொன்னால் உங்களை பற்றிய அறிமுகம் எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் சாதாரணமாக அறிமுகத்துடன் இந்த அரசியல் பற்றி சொல்லுங்கள்.
நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பெரும் எதிர்பார்ப்பை மக்களிடத்திலும் இருக்கிறது. இந்த பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு முடிந்து அதுவும் இப்பொழுது மாகாண சபை தேர்தல்கள் எல்லாம் அந்த ஒதுக்கிலே எல்லாம் நடந்து முடிந்து ஜனாதிபதி தேர்தலும் நடந்து முடிந்து இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் மக்களும் நாட்டு மக்களும் எதிர்நோக்கின்ற சூழலில் எதிர்வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்க்கையும் ஒரு ஆதங்கமும் அதே வேளையிலே மக்கள் மத்தியிலே ஒரு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்களும் எல்லாம் நிலவுகின்றன. அவற்றை பற்றி உங்களோடு நான் ஒரு விரிவாக கலந்துரையாடுவது மிகவும் மகிழ்ச்சி
அடைகிறேன். அந்த வகையிலே தற்போது அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் அதாவது யாழ் மாவட்டத்தின் தேர்தல் நிலவரம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது சார்ந்ததாக அரசியல் தொடர்புகள் பற்றி சொல்லுங்கள்.
உண்மையில் என்னுடைய வரவு என்பது தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அது தேர்தலிலே தேர்தல் களம் ஒரு சூடு பிடித்திருக்கிற ஒரு நிலைமையாக இன்றைக்கு இருக்கிறது. அதிலே மக்களும் அவ்வாறான ஒரு ஈடுபாட்டிலே எப்படியான பேச்சுக்களை வாக்குறுதிகளை இந்த தேர்தல் வேட்பாளர்கள்லாம் தருகிறார்கள், கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, இந்த கட்சிகள்லாம் என்ன செய்யும் என்பது பற்றிய பல சம்பவங்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி என்னால் ஒதுக்குவதற்கு இல்லை. என்றால் அது மக்களின் கையிலே தான் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை கூறலாம், மக்கள் தங்களுடைய தேவைகள் என்ன, தங்களுக்குரிய அரசியல் எதிர்பார்ப்புகள் என்ன, தங்களுக்குரிய எதிர்வரக்கூடிய காலத்தில் ஏற்பட வேண்டிய பொருளாதார சமூக விடயங்களுக்கான தீர்வுகள் என்ன என்பவற்றை, தங்களுடைய பிரதிகள் யார், அவற்றை செய்யக்கூடிய நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாக்கு போட்டு அவ்வாறானவர்களை தெரிவு செய்வதன் மூலம்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்குமே தவிர வீராவசங்களை அவுட்டு விடுபவர்களையோ அல்லது தமிழ் தேசியம் தமிழ் தேசிய சுதந்திரமயம் என்று சொல்லி மக்களிடம் வாக்குகளை வாங்கிவிட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக குறிகளோடு ஒட்டி இருந்து போனவர்களைப் போலவே திரும்பவும் அதே நபர்கள் மீண்டும் எதிர்வரும் 5-6 வருட காலத்தை வீணாக்குகின்ற ஒரு வகையில் தமிழ் மக்கள் நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் தமிழ் யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகின்றன, பல சுதந்திரமான குழுக்களும் போட்டியிடுகின்றன. அவற்றில் இப்போ கட்சிகளிலே பல நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளிலே. இருந்தாலும் ஒரு கட்சியாக இருந்து இணைந்து ஒரு சக்தி மிக்கவர்களாக கடந்த காலத்தில் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பவற்றை மக்கள் கணக்கில் எடுத்து வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் மக்கள் சரியாக நடந்து கொள்வார்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்கள் தங்களுக்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் மக்களுடைய தலைவிதிகளின் நிர்ணயமாகும். அந்த வகையில் யாழ்ப்பாண தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக, தமிழ் சமூகத்துக்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அமைய இருக்கிறது.
அந்த வகையில் யாழ்ப்பாணத்தின் தேர்தல் நிலைப்பாடுகள் பற்றி சர்வதேசத்தின் கணிப்பு எவ்வாறு இருக்கின்றது, அதற்கு ஏற்றால் போல் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் நகர்த்தல்கள் அதாவது அவர்கள் தேர்தல் முடிந்த காலப்பகுதியில் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல அதாவது மக்களுக்குத்தான் சேவைகள் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் உணர்ச்சி வசங்கள் அதாவது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகள் மூலமாக எதுவும் நடக்காது என்பது போல நீங்கள் இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையில் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எவ்வாறு இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் வென்ற பின் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
வேட்பாளர்கள் செயல்பட வேண்டியது வந்து தமிழ் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து, தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னது என்பதை அறிந்து, அந்த தேர்தலில் வெல்லுபவர்கள் செயல்பட வேண்டும். அதை பொறுத்தவரையில் நான் கூறக்கூடியது, தமிழ் மக்களுக்கு இன்று இருக்கிற முக்கியமான ஒரு தேவை, இங்கு ஒரு ஒரு சிவில் நிர்வாகம் ஒன்று, அரசியல் தலைவர்களினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு நிர்வாகம் ஒன்று ஏற்பட வேண்டும். சாதாரண போலீஸ் நிர்வாக அமைப்பு தான் இங்கு செயல்பட வேண்டும். சாதாரண நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்க்கை இருக்குது. அந்த வகையிலே இங்கு பறந்துபட்டிருக்கிற இந்த இராணுவ ஆட்சி என்கிற நிலைமை அது மாற்றத்துக்கு உட்படுத்தி ஆக வேண்டும். இன்றைக்கு தெற்கிலேயும் அப்படித்தான், அங்கேயெல்லாம் இராணுவ ஆட்சி இல்லை. அப்போ இப்பொழுது யுத்தம் முடிந்திருக்கிற நிலையிலே வடக்கு கிழக்கிலும் அந்த இராணுவ ஆட்சி நிலைமைகள், இராணுவ அதிகாரிகள் விடயங்களை அதிகாரம் செலுத்துகிற போக்குகளில் இருந்து அவர்கள் தங்களுடைய இராணுவ விடயங்களை மட்டும் பார்த்து கொள்ள, மக்களுடைய விடயங்களையும் ஏனைய விடயங்களையும் ஏனைய வகைப்பட்டவர்கள் செயல்படுகின்ற ஒரு நிலைமை வர வேண்டும். இது ஒரு விடயம். ரெண்டாவது, ஜனநாயகம் தமிழ் மக்கள் மத்தியிலே நிலை பெறுவதற்கு இந்த சண்டியர்கள் போன்று ஆட்களை கடத்துதல், காசுகளை பறித்தல், அல்லது மக்கள் மத்தியில் தங்களுடைய கட்டாக்காலித்தனங்களை அவுட்டு விடுதல் போன்ற விடயங்களும் இல்லாது போக வேண்டும். மூன்றாவதாக, தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்பட்டிருக்கின்ற புனர்வாழ்வு விடயங்களை மிக துரிதமாக முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் அரசாங்கத்தை வலியுறுத்தி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் தானாக செய்வதை அப்படியே தான் செய்வது போல இங்கு காட்டுவதற்கு ஒரு தேவையும் இல்லை. அரசாங்கத்தை வலியுறுத்தி செய்யக்கூடியவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசாங்கத்தை எதிர்த்து நின்று கொண்டு ஒன்றுமே தமிழ் மக்களுக்கு வேண்டிக் கொடுக்காமல் தங்களுக்கு மட்டும் ஜீப்பு கார்கள் என்று வேண்டிக் கொண்டு போபவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு பிரயோசனம் இல்லை. நாலாவதாக, இங்கு மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த அரசியல் தன்னுடைய மாகாண அரசுகள் எல்லாம் மீண்டும் நல்ல முறையில் அமைந்து அவற்றுக்கு ஒரு பூரணமான ஒரு சிறப்பான அரசியல் அதிகாரங்கள், ஒரு சுயநிர்ணய உரிமை, அதாவது மாகாண அரசுகள் கல்வி விவகாரத்தில், விவசாய விவகாரத்தில், பொருளாதாரத்தில், உள்கட்டமைப்பு விடயங்களில், சுகாதாரத்தில் போன்ற பல்வேறு விடயங்களிலும் ஒரு சுயநிர்ணய ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்டவையாக அவை செயல்படுவதற்கான முறையில் ஒரு அரசியல் அதிகார பகிர்வை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தங்களுடைய தமிழ் தலைவர்கள் குரல் எழுப்ப வேண்டும், அரசாங்கத்தோடு வலியுறுத்தி கேட்க வேண்டும். அதற்காக தேவைப்பட்டால் தொடர்ந்து மக்களை அணிதிரட்டி போராட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வர்களைத்தான் தமிழ் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதே வேளையில் அப்படிப்பட்ட தமிழ் தலைவர்கள், எப்படிப்பட்ட தமிழ் தலைவர்களால் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நன்மையை பெற முடியும், எப்படிப்பட்ட தமிழ் தலைவர்களால் உலக தலைவர்களிடமிருந்து உரிய நன்மைகளை பெற்று தமிழ் மக்களுக்கு தர முடியும், அவ்வாறான தமிழ் தலைவர்களையே தமிழ் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
அந்த வகையிலே இந்தியா மூலம் தான், அதாவது இனப்பிரச்சனைக்கான ஓர் தீர்வு திட்டத்தை அயல் நாடு என்ற வகையில் வைக்க முடியும். அதே நேரம் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட இன்றைய சிக்கலான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் தேசிய மக்களுடைய பிரச்சனை என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அந்த வகையில் இந்தியாவின் அந்த பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
இந்தியாவின் பங்களிப்பு 1980 இருந்தது போல மீண்டும் இருக்க முடியாது. அப்பொழுது இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தம் வந்த பொழுது, பிறகு இந்திய அமைதிப்படை இங்கு வந்த பிறகும், அந்த நேரத்தில் வடகிழக்கு மாகாண அமைந்தது போலவும், இந்த 20 வருடங்களுக்கு முந்தி நடந்து முடிந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் கொப்பி பண்ணுவது போல் நடத்திவிட வைக்க முடியாது. இன்றைய புதிய சூழல்கள், புதிய தேவைகள், புதிய மாற்றங்களுக்கு ஏற்றபடித்தான் இங்கு மாற்றங்கள் நிகழ வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் ஒரு நல்ல நட்புறவு நிலவுகிறது. முன்னர் 80களிலே ஒரு பகைமையான உறவு நிலவியது, இப்பொழுது ஒரு நல்ல நட்புறவு நிலவுகிறது. இந்தியா சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேட்பதற்கு இலங்கை அரசாங்கமும் தயாராக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் ஒரு நட்பு ரீதியான ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு பகைமையாக ஆகாமல் அது வர வேண்டும். அதே வழியில் உலக நாடுகளும் தேவையற்ற விதமாக இலங்கை அரசாங்கத்தை மிரட்டுவது போல அல்லது அம்பலப்படுத்துவது போல செய்ய போய் கடைசியாக தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத ஒரு நிலைமையை அந்த உலக நாடுகள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சங்கடமான நிலைமையையும் இலங்கையில் ஏற்படுத்திவிடக்கூடாது. தமிழ் மக்கள் அதே வழியில இந்த நாட்டிலே சிங்கள மக்களோடு சரிசமமாக, ஒரு சரிசம சகோதரர்களாக, சமத்துவமாக வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியிருக்கு. அதற்காக சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு மனமாற்றம் தேவைப்படுகிறது. சிங்கள மக்களோடு தொடர்ந்து சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு வளர்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாற்றங்களை எல்லாம் எதிர்காலம் உருவாக்க வேண்டும் என்றால் நான் கருதுகிறேன்.
அந்த வகையிலே மிகவும் நெருக்கடியான நேரம், அதாவது இந்த வேளையில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார் ஒருவர், உங்களுடைய நேரம் மிகவும் பெருமதியானது, அந்த வகையில் எங்களுக்காக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கின்றீர்கள், அந்த வகையில் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஐரோப்பிய மற்றும் ஏனைய அமெரிக்க நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு மற்றும் இலங்கை மக்களுக்கு நீங்கள் விசேடமாக சொல்ல விரும்புவது?
வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள், நீங்கள் நல்ல வசதியான சூழலில் இருக்கிறீர்கள், எந்த ஆபத்தும் இல்லாத சூழலில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல மிக தரமான கல்விக்கூடங்களில் பயிலுகிறார்கள், நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல நிறைய கை நிறைய வருமானம் இருக்கிறது, நீங்கள் சுதந்திரமாக அங்கே இருக்கிறீர்கள், அதே போன்ற ஒரு வாழ்க்கை இந்த மண்ணிலும் வாழ்கின்ற மக்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த நாட்டில் இருக்கின்ற மண்ணிலிருந்து வாழுகின்ற மக்கள் துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், நினைக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். அப்படியே இருக்க வேண்டும் என்று, அப்படியே நீங்கள் எண்ண வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. இதுவரை நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியிருந்தீர்கள். இதுவரை நேர்களில் இணைந்திருந்து இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள் உங்களுக்காக பயன்பெற்று கலந்துரையாடினார். அவருக்கு வாழ்த்துக்களின் நன்றிகள்.
நன்றிகள்.